நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவன், அழகுமலை ராமதேவன் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாமி அரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி கோயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், கோயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேரமுயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய் நமா. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். வழமை போல மற்றைய சங்கங்களுக்கு பிரம்மமூர்த்த அதிகாலை வியாழக்கிழமை சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போலவே இன்று பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய சாதனைக்கு தேவையான பல அரும்பெரும் விடயங்கள் உங்களுக்கு பாபாஜியினால் ஊட்டப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 242, 243, 244, 245. வாழ்க்கையை எவ்வாறு வாழ்கின்றீர்கள்? கொஞ்சம் கொஞ்சமாகவா, நல்ல நாட்களுக்கு மட்டுமா, அல்லது கெட்ட காலத்திற்குமா? மகிழ்ச்சியான நாட்களுக்கு மட்டுமேயானால் பிளவுபட்ட சோகமான வாழ்க்கை மட்டுமே மிஞ்சும். வாழ்க்கையை நேருக்கு நேர் சந்திக்க முடியாது. எனவே நன்மையிலும் தீமையிலும் நெருப்பிலும் குளிரிலும் செல்லும்படி வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் இலக்கை அடைய வேண்டும். மயக்க கடலில் மூழ்கிவிடக்கூடாது. அது முழு அறியாமை. உலகச் செல்வத்தில் சிறிதும் ஆனந்தமில்லை. செல்வம் மனதை பனி போல குத்துகிறது, புயல் போல சுழற்றுகின்றது, ஆத்மானந்தத்தை கடினமாக்குகின்றது, பின்னர் சம்சாரத்தில் தள்கின்றது. இன்பமும் துன்பமும் அநித்தியமானவை. அவை கிணற்றில் வளரும் கொடியில் உள்ள மொட்டுக்கள் போன்றவை. கொடியை பாம்பு சுற்றி கொண்டிருக்கின்றது. பொறிகள் என்னும் பாம்பு கடிக்க விடாதீர்கள். மயக்க மேகத்தில் தோன்றும் மின்னல் போல அனித்திய சுகங்களில் மகிழ்வுறாதீர்கள். அறியாமை மிக்க உலக வாழ்க்கை உண்மையான இலக்கை எட்டாது. அகங்காரம் நம்மை மறைக்கக்கூடாது. ஆசை மலர்கள் மலர்ந்து பெருகக்கூடாது. நகர நாய் போல மனம் உலகியல் இன்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் எப்போதும் சுற்றித் திரிகின்றது. விருப்பு வெறுப்பு துன்பம் இன்பம் துன்பம் ஆகியவற்றில் புயலில் இறகு போல் அது அலக்கழிக்கப்படுகின்றது. பயனற்ற செயல்பாடுகளால் அது சோர்வடைவதே இல்லை. செத்த உடம்பின் மேல் புழுக்களைப் போல அது ஆசையோடு சேர்ந்து அறியாமையில் உள்ள மனித அறியாமையில் உள்ள மனிதனை தின்கின்றது. மனிதனை எப்போதும் மயக்கத்திற்குள்ளாக்குகின்றது. சுழல் காற்றில் வைக்கோல் போல மனிதன் அதனால் அலக்கழிக்கப்படுகின்றான். வானத்துக்கும் பூமிக்கும் நொடியில் அது சஞ்சரிக்கின்றது. பாதாளத்திற்கு சென்று உடன் பூமிக்கு எழுகின்றது. மனிதனை உயர்த்துவது போல் எழுப்பி கீழே தள்ளிவிடுகின்றது. ஆகாயத்தை தெளிக்கலாம், புயற்காற்றை கட்டுப்படுத்தலாம், வேலைகளை நிறுத்தலாம், கடல் நீரை குடிக்கலாம். வெளி முழுதும் பாய் போல் சுருட்டலாம் என்று தோன்றுகின்றது. ஆனால் விஷம் மிக்க அரக்கணம் மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஆசை நோயை உண்டாக்குவது மனமே. இமயமலையை வேரோடு எல்லாம் நெருப்பை வேரோடு கல்லாம் நெருப்பை விழுங்கலாம், ஆனால் மனத்தை நிறுத்த முடியாது. அது மனிதனை அச்சுறுத்தி பறவை போல் சிறைப்பிடித்து இதயத்தில் நடுக்கத்தை ஏற்படுத்தி அறிவு கண்ணை மழுங்கச் செய்யும். வானமும் கடலும் மனத்தின் முன் தோற்றுப்போகும். எல்லா பூதங்களும் அதற்கு அடிமைப்படும். அது உலகை அழிக்கும் அல்லது உருவாக்கும். அது சொர்க்கத்தை நரகமாக்கும், நரகத்தை சொர்க்கமாக்கும். மனத்தின் சக்தி இப்படிப்பட்டது. அக வாழ்க்கையால் மனம் அழிந்தால்தான் இவை அழியும். எனவே சம்சார கடலில் செயல் அலைகள் இடைவிடாது அடிக்க உண்மை பாறை மீது மனத்தை வென்று நில்லுங்கள். இல்லையேல் மனத்தின் கொடுமைகளுக்கு ஆளாவீர்கள். இறுதியில் மனம் சிறிது சிறிதாக நம்மை தின்றுவிடும். நாய் எலும்பை தின்பது போல இளமை காமத்தில் கழிகின்றது. அற்ப விஷயங்களுக்கு அழுகை அறியாமையின் இருப்பிடமாம். அது பல கரைகளை கொண்டது. அடுத்து யௌவனம் மன்மதனிடம் நன்கு அடிபடுகின்றது. கண்கட்டிய நிலையில் மனம் இன்னும் மான் விஷயங்களாம் குழியில் விழுந்து தாங்கனா துயரம் அடைகின்றது. எனவே யௌவன தடைகளை கவனித்து அவற்றை வெல்ல வேண்டும். இல்லையே காம நெருப்பு நம்மை வைக்கோல் எரிப்பது போல எரித்துவிடும். காம கற்பனைகள் அறியாமை மிக்கவை, வீழ்த்தும் பொறிகள். தூண்டிலில் வைக்கப்படும் மாமிச துண்டுகள் அவை. காமம் எல்லையற்ற தொல்லைகளை கொடுக்கும். காமத்தை விளக்கினால் உலகப் பாசம் எழவே எழாது. காம எண்ணமே பந்தத்தை ஏற்படுத்தும். முறையற்ற உடலின்பம் தம் உடம்பை மட்டுமன்று பல உடம்புகளை கெடுக்கின்றது. இதனால் புறவிச்சுழல் ஓய்வதில்லை. எனவே இவ்வாழ்க்கை என்பது காற்று கலந்த மலைத்துளிகள் என்ற உண்மையை உணருங்கள். பொறி இன்பம் என்பது வெறும் மின்னல் போன்றது. உள்நோக்கி கவனத்தை திருப்புங்கள். ஆழ்ந்து தியானித்து புறவியை கடவுங்கள். அதை எப்படி சரியாக செய்வது? சத்குரு பாபாஜியின் அருளால் மட்டுமே அது சாத்தியம். மரணத்தின் மரணம் போன்ற அடுத்த நூலில் இது விளக்கமாக கூறப்படும். அதுவரை திசை திருப்புகிறவைகளில் இருந்து மனத்தை விளக்குங்கள். எங்கும் பரந்த ஆனந்தமான உணர்வை தியானியுங்கள். ஓருணர்வு இடைவிடாது தடையில்லாமல் அமையட்டும். கற்பனை வடிவங்களை ஒரே முயற்சியில் வெட்டியெறியுங்கள். எப்போதும் அறிவோடு விழித்திருங்கள். விடுதலைப்பட்டவனுக்கு அடையாளம் மௌனம், பிரம்மச்சாரியம், குருடு, நொண்டி, செவிடு ஆகியவை ஆத்மாவையே கவனியுங்கள். வாசனையிலிருந்து வலிமையாக விலகுங்கள். உடனே அமைதிக்கு வழி கிடைக்கும். அங்கேயே எப்பொழுதும் நில்லுங்கள். கவனமில்லாது போனால் புலன்கள் கவனத்தை அரித்துவிடும். எனவே புலன்களிலிருந்து விலகி ஆத்மாவில் நிலைத்து நில்லுங்கள். ஆத்ம அனந்தத்தை தேடுவதில் பிறக்கின்றது பக்தி. அது வெறும் குருட்டு உணர்ச்சி அன்று. பிரபஞ்ச சக்தியிடம் கொள்ளும் பிரேமையே பக்தி. பக்தனின் கண்ணீர் பக்தியாம். மரத்தை வளர்க்கும் அக்கண்ணீர் தன் இலக்கை நோக்கிச் செல்வது. அறிவுக்குப் புரியாத பல உண்மைகள் உணர்ச்சிகளுக்குப் புரியுமா? இதற்காக கண்ணீர் வெள்ளத்தில் மிதக்க கூட வேண்டியிருக்கும். கண்களில் நீர் பெருகும் போது மேல் நோக்கிச் செல்ல ஆத்மாவை ஆத்மா தயாராகின்றது. ஆன்மீக வாழ்க்கை பிரபஞ்ச சக்தியை பற்றிய முழு உண்மையை உணர்த்தும், வாழ்வின் முழு மலர்ச்சியும் வெளிப்படுத்தும். ஆன்மீகத் தலைவனாக வழித்தோற்றம் ஏதும் தேவையில்லை. ஆத்மாவை நோக்கி முன்னேறும் மௌன முயற்சி அது. ஆத்மீகம் இதயத்தின் மொழியை பேசுகின்றது, நமது உண்மை இயல்பை காட்டுகின்றது. உலகம் இல்லாத போது அமைதி கிட்டு மட்டும் நமக்குள் இருக்கும். ஆத்ம மௌனத்தில் மூழ்கினால் ஆனந்தம் மட்டுமே கிட்டும். அப்போது எல்லாம் நன்மையே. வாழ்வின் வேர் அங்குதான் இருக்கின்றது. அதை தொடர்ந்து கவனித்து வளர்த்தால் ஆத்மா அழகின் தூய மலர்ச்சியை உணரலாம். மயக்கமுற்ற கடவுள் மனிதன், முழுமையான மனிதன் கடவுள். மயக்கமுற்ற கடவுள் மனிதன், முழுமையான மனிதன் கடவுள். மனிதன் முழுமையே கடவுள் தன்மை. கடவுளும் மனிதனும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். கடவுள் என்பது உட்பகுதி, மனிதன் என்பது வெளிப்பகுதி. சம்பந்தப்பட்ட கடவுள் மனிதன் பந்தப்பட்ட கடவுள் மனிதனாகின்றான். பந்தம் நீக்கிய மனிதன் கடவுள் ஆகின்றான். மனிதன் என்பவன் கடவுளின் வழிபாடு. கடவுள் என்பவர் மனிதனின் உண்மை. மனிதனின் மையம் உடம்பில் ஓரிடத்தில் குறிக்கப்படுகின்றது. அந்த வட்டத்தில் கடவுள் மையம் எங்கு இருக்கின்றது? கடவுள் கடவுளாகவே இருக்கின்றார். பார்வை மயக்கத்தால் அவர் மனிதராக தோன்றுகின்றார். மனிதனின் மையம் அனந்தத்தில், ஆனால் அவன் காலம், இடம், காரணம், காரியம் ஆகியவற்றுக்குள் வாழ்கின்றான். கடவுள் எங்கும் இருக்கின்றார். மனிதன் உடம்புக்கு உட்பட்டவன். கடவுள் நீக்கமற எங்கும் நுழைந்திருக்கின்றார். மனம், உடல், பொறிகள் ஆகிய அடைமொழிகள் சேரும்போது கடவுள் மனித வடிவில் தோன்றுகின்றார். இவற்றை தனக்குள் அடக்கி கடக்கும் போது மனிதன் கடவுள் ஆகின்றான். மனிதன் தெய்வீக நெருப்பின் பொறியோ அல்லது கடவுளின் பகுதி பொருளோ அல்லன். அனந்தத்தில் எந்த பிரிவும் இல்லை. மனிதன் கடவுளை, கடவுள் இருக்கும் பொருட்களை நாடுகின்றான். அவன் உண்மையை உணர முயல்கின்றான். கடவுள் மனிதனாக மாறுவதில்லை. அதுபோல் மனிதன் கடவுளாக மாறுவதில்லை. அனந்தம் எப்போதும் அனந்தமாகவே இருக்கும். அனந்தம் எல்லைக்குட்பட்ட மாறாது எல்லைக்குட்பட்டது. எல்லையிறந்ததாக மாறாது. கயிறு பாம்பாக கருதப்படுவதைப் போல மனிதன் கடவுளாக கருதப்படுகின்றான். தன்னை உணரும் போது மனிதன் கடவுளே. உங்கள் உலகிற்கு நீங்கள் கடவுளாக இருங்கள். உண்மையை நாடுங்கள். முழு உலகோடும் அதிர்வடையுங்கள். உலகின் இதயம் உங்கள் இதயம் ஆகட்டும். தெய்வீக பேருண்மை உங்கள் இருப்பை நிறைக்கட்டும். உடலின் ஒவ்வொரு துளையும் அத்துவிதத்தை உணரட்டும். செய் அல்லது செத்து மடி, தெய்வமாக்கு அல்லது மறு என்பது குறிக்கோள் ஆகட்டும். உன் வெற்றி நிச்சய என் பின் வெற்றி நிச்சயம். வெற்றி என்றால் என்ன? ஆன்மாவை உணர்வதற்கு ஒப்புமையே இல்லை. உலகியல் செயல்களில் வெற்றி என்பது ஒரு வகையில் தோல்வியே. அது அனந்த வளர்ச்சிக்கு ஓர் தடை. எனவேதான் இந்த வெற்றி தோற்றம் என்பது அறியாமை மிக்க குழந்தையின் தவறான புகழாகும். இந்த விளையாட்டு வெற்றியால் குழந்தை முன்னேறுவதில்லை. மாறாக தோல்வி அதிகமாக அதிகமாக வெற்றி பெரியதாகும். தோல் மனிதன் எங்கு பலவீனமாக இருக்கின்றானோ தோல்வி அங்கே அவனை வலிமை உடையவனாக்கும். முடிவு எட்டும் வரை மனிதன் எல்லாவற்றிலும் தோல்வியாலும் பந்தப்பட்டே இருக்கின்றான். சொர்க்கத்தை பற்றிய நினைவே நரகத்தின் ஆழத்தை அளக்கும். அளவுகோல் ஆகின்றது. ஆத்மாவை உணர்வதால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தாண்டி அமைதியை அடைகின்றோம். நாம் உலகில் வாழ்கின்றோம், உலகத்தால் வாழ்கின்றோம் என்பது பொருந்தாது. கிரியா பாபாஜியின் ஆன்மீக சக்தி இமயமலையிலிருந்து இந்த உலகம் முழுவதும் பரவினால் உண்மை புரியும். இந்திய தாயின் செய்தி நித்தியமானது. உண்மைக்காக வாழுங்கள். இயற்கைக்காக ஆத்மா அன்று, ஆத்மாவுக்காகவே இயற்கை. இந்த உலகம் வெறும் கனவுதான். மயங்கிய மனத்தை இது பயமுறுத்துகின்றது. பொறி புலன்களுக்கு இது உண்மையைப் போல் தெரிகின்றது. உண்மை வாழ்விற்கு இது அநித்தியமானது. எனவே கனவு உலகப் பொருட்கள் தெளிவில்லாதவை. அவை நம்மை தவறான வழியில் செலுத்தும். ஆகவே ஆசைகளை விட்டு உடல் வாழ்க்கை வாழாமல் உண்மை வாழ்வை வாழ வேண்டும். இதயத்தில் சச்சிதானந்த உண்மைக்கான விருப்பை தூண்ட வேண்டும். இந்த உண்மையில் நிலையாக அசையாது இருந்தால் மரணம், பிறவி, உலகம், ஆசை, மனம் ஆகியவை நம்மை ஒன்றும் செய்யா. கறைப்பட்ட உணர்வை உதறி உண்மை உணர்வை உணருங்கள். தடையாக இருக்கும் உலகப் பொருட்களை வெற்றிப்படியாக்கி அனந்தத்தில் குதிக்க வேண்டும். அனந்தம் மட்டுமே அசல் உண்மை. அதற்கு போலி கிடையாது. மனம், புலன்கள் ஆகியவற்றில் மூழ்கும் போது இருமையாம் மயக்கம் நம்மை கவ்வுகின்றது. மனத்திற்கு அப்பால் உள்ள ஒளியை நாடும் போது உடல் மயம் நீங்குகின்றது. எனவே உடலுக்குள் அப்பாற்பட்ட ஆத்ம ஒளியை மறுபடியும் பெற்று மகிழுங்கள். கடவுள் மட்டுமே உண்மை. தோற்றமாம் திரையினை கிழித்து எறியுங்கள். ஊடுருவி நோக்குங்கள். உண்மையில் ஐக்கியம் ஆகுங்கள். நித்தியத்தில் ஆனந்தமாய் பாடுங்கள். கடவுளை எங்கோ தேடாதீர்கள், எங்கும் காணுங்கள். இதுவே உண்மை வாழ்க்கை. தெய்வீகத்தில் ஒரு நொடியில் எல்லா உறவுகளையும் கடமைகளையும் அறுத்து பெருமிதத்தோடு நில்லுங்கள். அற்ப எண்ணங்களை துடைத்தெறியுங்கள். கண்களில் புதிய ஆன்மீக உணர்வு தோன்றட்டும். உலகத் தொல்லையிலிருந்து விடுதலை பெற அகப்பார்வையே தேவை. வாழ்வில் முழுமையை கண்டறிய வேண்டும். உலகப்பற்று நீங்கும் போது அனந்தம் முழுமையாக மலரும். உண்மை வாழ்வில் அமைதியை நாடி சுதந்திர அமுதத்தை பருகுங்கள். உலக பந்தத்தால் மூடப்பட்ட ஆன்மீக உண்மையை அறியுங்கள். மனத்தில் உண்மையாம் கடவுளை நிரப்புங்கள். மௌனத்தை சுவாசியுங்கள். மனிதனை நேசித்து நன்மையை செய்யுங்கள். உலகக் காட்சியை உதறி எல்லாம் தெய்வீகம் என்று உணருங்கள். கவனம் ஆத்மாவின் மீதே குவியட்டும். ஆகாயத்தைப் போல் அகலமாகவும் கடலைப் போன்று ஆழமாகவும் இருங்கள். அருளாளனின் ஆழமும் பைத்தியத்தின் ஆர்வமும் நம்பிக்கை இல்லாதவன் அகலமும் முயற்சியில் வேண்டும். பொருள் உலகம் என்பது மனத்தின் வெளிப்பாடே. வேதம், விவிலியம், குர்ஆன் ஆகியவை ஆத்ம சீர்மையையே புகழ்கின்றன. சிறிய ஜீவனை வெளித்தள்ளுங்கள். அப்போது உண்மை ஆத்மா புதிரை விளக்கிக் கொண்டு முன்னிற்கும். ஓம் தத்சத். ஓம் ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இன்று நான்கு பக்கங்கள் என்று தொடங்கி ஐந்து பக்கங்கள் படித்து முடித்திருக்கின்றேன். ஏனென்றால் ஐந்து பக்கங்களும் ஒரு 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 பகுதியிலே தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டபடியால் அதை நாங்கள் உணர்வதற்காக ஐந்து பக்கங்கள் வாசிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஐந்து பக்கங்களை நாங்கள் படித்து உணர்வதென்றால் இந்த ஐந்து பக்கங்களும் எங்களுக்கு 50 பக்கங்களாக தோன்றப் போகின்றது. நீங்கள் இதை மீண்டும் கேட்கும்போது, ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லிலும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து மாத்திரமல்ல, பாபாஜியின் அருள் வாக்குகளும் அடங்கி இருக்கின்றது. ஆகவே இதை மீண்டும் மீண்டும் பல தடவை கேட்க வேண்டும் இந்த அத்தியாயத்தை. ஏனென்றால் அவ்வளவும் முழுமையாக எங்களுடைய சாதனை வாழ்க்கைக்கு உரிய விடயங்கள் சாராக பிழிந்து தரப்பட்டிருக்கின்றது என்பது வாசிப்பில் அறிந்து கொண்டேன். இந்த 15 நிமிடம் 20 நிமிடங்களில் ஆகவே எல்லோரும் இதை திருப்பி கேளுங்கள். இப்போது இணைப்பில் இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய
கிரிய
பாபாஜி
பாபாய
நமோ,
நமோ,
ஓம்
ஓம் சிவாய
சிவாய நமோ.
நமா.
ரவணையா ரவணையா, மியூட் இருக்கின்றீர்கள், பேசுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம்
ஓம்
கிரிய
கிரியா
பாபாஜி
பாபாய
நமோ,
நமோ, ஓம் சிவாய நமோ, ஓம்
ஓம்
சிவாய
சிவாய நமோ.
நமோ. இன்றைய சத்சங்கம் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கிடைக்கப்பெறும் அருள்வாக்கியங்களை மீண்டும் தெளிவாக உள்வாங்க கூடியதாக இருந்தது. உள்வாங்கினாலும் மீண்டும் ஒரு முறை மிக சுருக்கமாக மீட்டல் செய்வோமாகில், வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றோம் என்பது பற்றிய விளக்கம் சுருக்கமாக தரப்பட்டது. அடுத்து வாழ்க்கையின் இலக்கை அடைய வேண்டும் என்பது பற்றியும் கூறப்பட்டது. இன்பமும் துன்பமும் அனித்தியமானது. அனித்தியம் சுகங்களில் மகிழ்வை, அனித்திய சுகங்களில் மகிழ்வு உணவாதீர்கள், மகிழ்வடையாதீர்கள். விஷமிக்க அதற்கனால் மனத்தை கட்டுப்படுத்த முடியாது. மனம் அறிந்தால்தான் இவை அழியும். யௌவனம் தடைகளை அவதானித்தல் பற்றிய விளக்கம் தரப்பட்டது, உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. காம எண்ணங்கள் பந்தத்தை உருவாக்கும். உண்மையை உணருங்கள். மரணத்தின் மரணம் விளக்கமாக கூறப்பட்டது. எப்போதும் அறிவோடு விழித்திருங்கள். பக்தி பற்றிய விளக்கம் தரப்பட்டது. ஆன்மீக வாழ்க்கை பிரபஞ்ச சக்தியின் முழு உண்மையை விளக்கும். ஆப்த மௌனம் உண்மையை உணர்த்தும். கடவுளும் மனிதனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றது. அடுத்து கடவுள் எங்கும் இருக்கின்றார். கடவுள் மனித வடிவில் தோன்றுகின்றார். கடவுளை மனிதனாக கடவுள் மனிதனாக மாறுவதில்லை, அதுபோல் மனிதனும் கடவுளாக மாறுவதில்லை என்ற கருத்து. செய் அல்லது செத்து மடி என்பதன் விளக்கம். ஆத்மாவை உணர்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றிய விளக்கம். ஆசைகளை விட்டு உடல் வாழ்க்கை வாழாமல் உண்மை வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதன் முக்கியத்துவம் தெளிவாக கூறப்பட்டது. உடலில் உள்ள ஆத்ம ஒளியை உணர்தல், உண்மை வாழ்க்கையை உணர்தல், அகப்பார்வையின் தேவையை உணர்தல் பற்றி முக்கியமாக உணர வேண்டிய கருத்துக்கள் கூறப்பட்டது. ஆன்மீக உண்மையை உணருங்கள், பல நன்மைகளை அடையலாம். எனவே எங்கள் சாதனைக்கு வழிகாட்டும் இந்த ஆன்மீக உண்மைகளை உணர்ந்து எமது சாதனைகளை மேலும் பெருக்கி எமது மனித வாழ்க்கையின் இலக்கை அடைப்பதற்கு எல்லோரும் முயற்சி செய்வோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி இரவனையா. ஓம் கிரிய
கிரிய
பாபாஜி நமோ, ஓம் சிவாய
சிவாய நமோ.
இந்த என் வாசிப்பு இலகுவாக அதை தொகுக்க முடியாது நிச்சயமாக. ஏனென்றால் நீங்கள் அவ்வளவையும் திருப்பி வாசித்தீர்கள் என்றால் தான் அது தொகுப்பாக அமைய முடியும். அப்படிப்பட்ட அரும் உண்மைகள் பாபாஜியினால் கொணரப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் மீண்டும் உள்வாங்குங்கள். உங்களால் முடிந்தளவு சில சில தகவல்களை எடுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கம் வியாழக்கிழமை குருவாரத்தில் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஒரு பெரும் வித்தியாசத்தோட உள்ள ஒரு சத்சங்கமாக அமையப்பட்டிருக்கு. இது வார்த்தையால வர்ணிக்கவோ எழுத்தால குறி காட்டவோ இயலாத காரணம். இருந்தாலும் நம்மளுடைய தன்மைக்கு இப்படிதான் அருளாளர்கள் காட்டி விளக்கியிருக்காங்க. ஆனா இந்த வார்த்தையிலையும் செயலையும் சாதாரணமா நம்ம எடுத்துடாம, ஓ இவ்வளவு பெரிய விஷயம் இதுக்குள்ள இருக்குதா, இப்படி எல்லாம் அருளாளர்கள் வாழ்ந்திருக்காங்களா, அவங்க வாழ்ந்ததுதான் இப்படி சொல்லியிருக்காங்களா என்ற ஒரு எண்ணத்தோட விருப்பத்தோட இறைவன் மேல நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சு இதை கையாடக்குள்ளதான் துளியோடு நமக்கு கிடைக்குமா. இது அருளாளர் சொல்றாங்க, கடல் போல் உன்னுடைய ஞான அருள் வாரி வழங்குறியப்பா, நான் நாயுமாய் நக்கி குடிக்க கூடிய தகுதி இல்லாதவனா இருக்கிறனே, அதுல இருந்து என்னை மீட்டு சொல்லி இறைவன்கிட்ட ரொம்ப மண்டாடி மாணிக்க வாசகர் கேட்கிறார். அதுக்கெல்லாம் உபமானம் நீ சத்சங்கம் தான்ன்றத நான் ரொம்ப உணர்ந்தேன். அந்த வகையில நான் இதை சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ அருகதை இல்லாதவனா இருக்கிறதுனால இதுல நானும் ஒரு தேவைப்படக்கூடியவனா இருக்கிறதுனால இத நானும் மறுபடியும் மறுபடியும் கேட்டு சிந்திச்சு இதுக்கு செயல்படுறதுக்கு என்னன்றத பாபாஜிகிட்ட இணக்கமா இருந்து இந்த பிறவில என்ன கிடைக்கன்றத நான் முயற்சி பண்ணுவேன்றத வைராக்கியப்படுத்துகிறேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. எங்கு சொல்வது, எதை சொல்வது என்ற தடுமாற்றம் இன்றைய வாசிப்பில் முழுக்க முழுக்க நுழைஞ்சிருக்கின்றது. எனக்கே அது வாசிக்கும் போதே பல தடுமாற்றங்கள், இருப்பினும் பல அரிய கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எங்களை அந்த நிலைக்குள் வைத்து இதை நாங்கள் வாசிக்க வேண்டும், உண்மையாக வைத்து வாசிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்படி வாசித்தால் தான் இதனுடைய பொருள் எங்களுக்கு மிகவும் புரியும். அதுவும் எங்களுடைய நிலையை பற்றி பாபாஜி கொடுக்கின்றார். துவங்கின உடனேயே நகர நாய் போல சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றேன். மனம் உலகியல் இன்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் எப்போதும் சுற்றித் திரிகின்றது. விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் ஆகியவற்றின் புயலில் இறகு போல் அது அலக்கழிக்கப்படுகின்றது. பயனற்ற செயல்பாடுகளால் அது சோர்வடைவதே இல்லை. செத்த உடம்பின் மேல் புழுக்களைப் போல அது ஆசையோடு சேர்ந்து அறியாமையில் உள்ள மனிதனை தின்கின்றது. மனிதனை எப்போதும் மயக்கத்திற்கு உள்ளாக்குகின்றது. சுழல் காற்றில் வைக்கோல் போல மனிதன் அதனால் அலக்கழிக்கப்படுகின்றான். வானத்திற்கும் பூமிக்கும் நொடியில் அது சஞ்சரிக்கின்றது என்று மிகவும் அருமையாக எங்களுடைய நிலையை மணிவாசகர் கார்த்திகேயன் ஐயா சொன்னது போல, அதற்கு மேலாக பாபாஜி இங்கு கொடுத்திருக்கின்றார் எங்களுடைய ஆன்ம நிலையை, அதாவது மனிதர்களுடைய நிலையை. நாங்கள் எங்கும் அதுக்கு நிச்சயமாக இருப்போம், நாங்கள் அதைவிட தாண்டி விட்டோம் என்று சொல்வதற்குரிய நிலையில் இப்போது இல்லை. இருப்பினும் இது மிகவும் அருமையான உபமானங்கள். இவற்றை யோசிக்கும் போதே இந்த வாழ்க்கை, நாங்கள் வாழ்க்கும் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு நிச்சயமாக தோன்றும். வெறுப்பென்றால் வாழ்க்கையை முடிப்பதல்ல, இந்த உலகியலில் சிக்கி எவ்வளவு தூரம் தவிக்கின்றோம் என்பதை இந்த உதாரணங்களை உபமானங்களை பார்க்கும் போது நிச்சயமாக அந்த கேள்வி எழும், எல்லோருக்கும் எழும். ஆகவே இதை கவனமாக கேளுங்கள். மிகவும் அற்புதமான விடயங்கள் இன்றைய வாசிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தை 8 முறை படித்திருப்பேன் தொடர்ச்சியாக, ஆனால் இந்த அளவு தூரத்துக்கு உள்வாங்கியதில்லை நான் இந்த பகுதியை என்பது மிகவும் கஷ்டமான விடயம். ஆனால் அது என்னுடைய வினைகளுக்கேற்பத்தான் அது நடந்திருக்கின்றது. ஆனால் இன்று ஒரு விழிப்புணர்வு தோன்றுகின்றது இதை வாசித்த போது. இதில் அழுகையை பற்றி 2 இடத்தில் சொல்லி இருக்கின்றார் பாபாஜி. அதாவது அற்ப விஷயங்களுக்கு அழுகை என்பது அறியாமையின் இருப்பிடமாம், அது பல கரைகளை கொண்டது என்று சொல்கின்றார் அதே பாபாஜி. அதுக்கு அடுத்த பக்கத்தில் ஆன்மீகத்தில் கண்ணீர் வரும்போது அது உங்களை மேலே உயர்த்தி செல்லும் என்று அந்த அதே கண்ணீரை வைத்து சொல்கின்றார். ஆகவே இந்த கண்ணீரில் கூட ரெண்டு பக்கத்திலும் வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கின்றார். உலக விஷயத்திற்காக கண்ணீர் விடுவது அறியாமையை சாடுகின்றது. ஆனால் ஆன்மீகத்தில் வளர்ந்து கொண்டு போகும்போது எங்களுடைய பக்தி மூலம் வரும் கண்ணீர் எங்களை மேலே உயர்த்துகின்றது என்று அந்த கண்ணீர், எங்களுடைய உடலில் இருந்து வரும் கண்ணீரிலேயே 2 விடயங்கள் உள்ளது என்பதை மிகவும் அற்புதமாக கொடுத்திருக்கின்றார். அதை உடனடியாக உள்வாங்கிக் கொண்டிருந்தேன். உள்நோக்கி கவனத்தை திருப்புங்கள், ஆழ்ந்து தியானித்து பிரவிய கடவுங்கள். அதை எப்படி சரியாக செய்வது என்ற கேள்விக்குறி போட்டு சத்குரு பாபாஜியின் அருளால் மட்டுமே அது சாத்தியம், மரணத்தின் மரணம் என்ற அடுத்த நூலில் அது விளக்கமாக கூறப்படும் என்று சொல்கின்றார். அடுத்த நூல்களை நாங்கள் பலமுறை படித்திருப்போம். ஆனால் இந்த கேள்வியை வைத்துக்கொண்டு படிக்கும் போது மிகவும் அற்புதமாக எங்களுக்கு அது பல விளக்கங்களையும் தரும். அது ஒன்று. அடுத்தது, கவனம் இல்லாது போனால் புலன்கள் கவனத்தை மனத்தை எரித்துவிடும், எனவே புலன்களிலிருந்து விலகி ஆத்மாவில் நிலைத்து நில்லுங்கள் என்பது விழிப்புணர்வாக இருங்கள் என்பதை பாபாஜி மீண்டும் சொல்கின்றார். அடுத்ததாக சொல்கின்றார், மயக்கமுற்ற கடவுள் மனிதன், முழுமையான மனிதன் கடவுள். ஆகவே மனிதனும் கடவுளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்றாலும் அந்த ரெண்டு நிலைகளையும் எங்களுக்கு தருகின்றார். ஏனென்றால் எங்களுடைய ஆத்மாவிடம்தான் அந்த ரெண்டு நிலைகளும் ஒன்று. அந்த ரெண்டு நிலையும் எப்போது கடவுள் எப்போது மனிதன் என்பதை அவர் உணர்த்துகின்றார் இங்கு அந்த வாசிப்பில். அடுத்ததாக மனிதனின் மையத்தை பற்றி கொடுக்கின்றார். அதான் அனந்தத்தில், ஆனால் அவன் காலம் இடம் காரணம் காரியம் ஆகியவற்றில் வாழ்கின்றான் என்பதை உணர்த்துகின்றார். அது உண்மை, அதை மாத்திரம்தான் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் அதிலிருந்து எப்படி வெளிப்படுவது என்பதை அவர் இங்கு சொல்கின்றார் அடுத்த வசனங்களில். ஆகவே பல விடயங்களை பாபாஜி இன்று கொடுத்திருக்கின்றார், அதில் அச்சமே இல்லை. ஒவ்வொரு சொல்லிலுமே விடயங்கள் உண்டு. உண்மை வாழ்க்கையை பற்றி மீண்டும் மீண்டும் பறைசாற்றுகின்றார். உலக தொல்லையிலிருந்து விடுதலை பெற அகப்பார்வையே தேவை என்கின்றார். படித்திருக்கின்றோம் படித்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் இங்கு முழுமையாக அசை போடுகின்றன. ஆகவே வாழ்வின் முழுமையை கண்டறிய வேண்டும் என்று பாபாஜி எங்களை உணர்த்துகின்றார். ஆகவே அதற்குரிய வழியை கீழே சுருக்கமாக கொடுக்கின்றார். மனத்தில் உண்மையாம் கடவுளை நிரப்புங்கள், மௌனத்தை சுவாசியுங்கள், மனிதனை நேசித்து நன்மை செய்யுங்கள் என்ற அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழி நாங்கள் செல்வதற்கு அவர் உதவி செய்கின்றார் என்று சொல்லி சில விடயங்கள் தான் இன்று எடுத்து கொடுத்தேன். இதே மாதிரி பல விடயங்களும் ஒன்று மீண்டும் மீண்டும் கேளுங்கள். ஒவ்வொரு விடயத்திலும் பல அர்த்தங்கள் உங்களுக்கு புரிய போகின்றது. இந்த வாசிப்பில் மிகவும் முக்கியமான வாசிப்பு கார்த்திகேயா சொன்னபடி அதை செய்யுங்கள். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஃ.